ಗರು ಬಂದಲ ಕೂಡ ಬರ್ತೇನೆ.
ಗರು ನಿಯೋಜ್ಯ ಕಾರಕ ಸಭಾಪತಿ ತುಮನಿ ಅಪಿ ಅಲುತ್ ಮೊದಲ ಮಾತೆ ತುಂಬ ಇದ್ರಿಪತ್ ಕಲ್ಲ ತಿಬೇನ ಮೆಮ ಸಂಶೋಧನ ನಿಯೋಗ ಪಿಲಿ ಬಂದ ವಿರೋಧ ತಾವೆಯ ನೆಹೆ ಮಗ್ನಿಸಾದಯಾತ್ ಹಿಟಪು ಮುದಲ್ಲ ಮಾತೆವರೆಯ ವಸೇಂಗ್ ಅತಿಗರು ಜನಾಧಿಪತಿ ಹಿಟಪು ಮಹಿಂದ ರಾಜಪಕ್ಷ ಮೆತ್ತುಮಾ ವಿಸಿಂಗ್ ಮೇ ರಾಜ್ಯ ಸೇವಕಿಯನ್ ಸಂದಹ ಓಂಗೆ ಟ ಲಭೆನ ಲಭಾದೀಯುತು ವಿಶೇಷ ವರಪ್ರಸಾದ ಯಕ್ ಪ್ರತಿಲಾಭ ಯಕ್ ಲೆಸ ವಾಹನ ಬಲಪತ್ರ ಸಂದಹ ತಿರುಬದು ಸಹನ ಲಭಾದೀಮೇ ಪಿಲಿವತಕ್ ಅಖಂಡೋ ಪವತ್ತಗನೆಯಾವ ಓಮ ಅಮಾರು ಕಾಲ ಪರಿಚ್ಛೇದವಲ ಪವ ದಿದಾಸ್ ಪಹೇ ಎತುಮಾ ಮೇ ರಾಜ್ಯ ಬಲೇ ಲಭಾಗನ್ನ ಅವಸ್ಥಾಬೇದಿ ಅಪೇ ರಟೇ ಇತಿಹಾಸೇ ವೆನ ಕಿಸಿದು ರಾಜ್ಯ ನಾಯಕೇ ಮೂನ ನುದುನ್ನ ಪ್ರಧಾನ ಅರ್ಬೂದ ಹತಕ್ ಮೇ ರಟಯತುಲೆ ತಿಬುಣ ಎಕಕ್ ತಮೈ ದಿದಾಸ್ ದಾಹತ್ರೆ ಸುನಾಮಿ ಅವಿಲ್ಲ ಸುನಾಮಿಯ ಮನುಷ್ಯ ಜೀವಿತ ಹತಲಿ ಸ್ಪಂದಹಕ್ ನೆತಿವೆಲ ದೇಪೊಲ ವತ್ಕನ್ ಸಿಯಲ್ ಅಹಿಮಿವೆಲ ಮೇ ರಟ ರಟೆ ಕೊಟಸ ಸಂಪೂರ್ಣೆ ಇತಿಹಾಸೇ ವಿಶಾಲತಮ ಸ್ವಾಭಾವಿಕ ವ್ಯಸನೆ ಲಕ್ವೆಲ ತಿಬುಣ ಎನಿಸ ಫಲವಿನಿ ಅಭಿಯೋಗಿಯ ತಮೈ ತಿಬುಣೆ ಸುನಾಮಿಯ ವಿನಾಶು ಮನುಷ್ಯ ಜೀವಿತ ಹೆರ ಅನಿ ಸಿಯಲ್ಲ ನೆವತ ತಿಬುಣ ತತ್ವೇಟ ಪತ್ಕರಣ್ಯ ಕೆಸೇದಕಿಯನ ಮಹಾ ದೇವಂತ ಅಭಿಯೋಗಿ ಆಗ್ತಿಬುಣ ಗಮ್ವತುರ ನಾಯಾಮ ನಿಯಗಿಯವಾಗಿ ನಿಮಿ ದೆಕ ಮೇ ಸಿಂಗಪೂರ್ವ ವರ್ಗ ಕಿಲೋಮೀಟರ್ ದಹಾಕ ರಟಕ್ ವರ್ಗ ಕಿಲೋಮೀಟರ್ ದಹಾಟ ದಾಸ್ ಅಟಸಿಯ ಕುತುರು ನಗಿನೀರ ಪ್ರದೇಶೀಯ ಸಿಂಗಪೂರ್ವವಾಗಿ ರಟವಾಲ್ ದಹಾಟಕ ಪ್ರಮಾಣೆಯ ರಾಜ್ಯ ಅನಸಕ್ಕೆ ನೆತುವ ಬಿದಿ ವೆಮ್ಮಿಲಾಯಾಮ ಪಿಡಿಬಂದ ಎಲ್ ಟಿ ಟಿ ಕುರಿರು ತ್ರಸ್ತವಾದೇ ಯುದ್ಧ ಎಟ್ಟ ಅಪಿ ಮೂಣದೀರ ತಿಬ್ಬುಣ ರಟ ಎತಗೊಟ್ಟ ಯುದ್ಧೇ ತೀರಣಾತ್ಮಕ ಪ್ಯಾಟ ಅವಿಲ್ಲ ಮೇ ಯುದ್ಧೇನ್ ಸಿಂಗಲ ಮುಸ್ಲಿಂ ದೆಮಲ ಬಗ ಸಿಯಲು ಮನುಷ್ಯ ಅಂಟ ಬಿಯಂಗ್ ಆ ಸೆಕೆಂಡ್ ತೊರುವ ಜೀವತ್ವೀಮೇ ರಟಕ್ ಗೊಡನಗಿ ಪಿಡಿಬಂದ ಅಭಿಯೋಗಿ ತಿಬ್ಬುಣ ಅದವಾಗಿ ನಿಮೇ ತೆಲ್ ಮಿಲ ತೆಲ್ ಬೆರ್ರೇಕಾ ಡೊಲರ್ ಎಕಸಿಯ ವಿಸಿ ಹತಾಯಿ ಮುಳು ಲೋಕೆಮ ತೆಲೆಂ ಬೆದುನ ಲೋಕ ಖನಿಜ ತೆಲ್ ಅರ್ಬೂದೆ ಆಗ್ತಿಬುಣ ಲೋಕೆ ಅವರದು ತಿಯಕಟ ಪಸ್ಸೆ ಅತಿವೆಚ್ಚ ದೆವಂತಮ ಆಹಾರ ಅರ್ಬೂದೆ ತಿಬುಣ ರೊಕಟ್ ವೇಗೇಂತಮಯ ಆಹಾರ ದ್ರವ್ಯೋಳ ಮಿಲ ವಡಿಯೂಣೆ ಇಂದಿಯಾವ ಬಾಂಗ್ಲಾದೇಶ ಪಾಕಿಸ್ತಾನೇ ವನಿ ರಟವಾಲ್ ಸಹಲ್ಪವಾ ನಿರ್ಯಾತ ಕಿರೀಮ ಸಂಪೂರ್ಣ ನತರಕಲ ಇಲಂಗಟ ಲೋಕ ಮೂಲ್ಯ ಅರ್ಬೂದೆ ಅತ್ತಿಬುಣ ಮ್ಯೂಚುವಲ್ ಬ್ಯಾಂಕ್ ಕಡಾಗನ ವೆಟಿಲ ಲೀಮನ್ ಬ್ರದರ್ಸ್ ಬಂಕೊಳತ್ವೆಲ ಮುಳು ಲೋಕೆಮ ಕಾಡ್ ಕುಟ್ಟಮ ಪೆರ್ಲನವಾಗಿ ಬ್ಯಾಂಕುಟಿಕ ಕಡಾಗನ ವೆಟ್ ಮೀನ್ ತಿಬಿಲ ಸೇಲಾನ್ ಬ್ಯಾಂಕು ಅತ್ತಪೇ ಹೆಲ್ಲುಣ ಲೋಕ ಮೂಲ್ಯ ಅರ್ಬೂದೆ ತಿಬುಣ ರಾಜ್ಯ ನಾಯ ಅರ್ಬೂದೆ ತಿಬುಣ ದಿದಾಸ್ ಎಕ ದಿದಾಸ್ ದೆಕ ದಿದಾಸ್ ತುನ ದಿದಾಸ್ ಹತರಕಿನ ವರ್ಷ ಹತರೆ ತಮೈ ಲಂಕಾವೆ ರಾಜ್ಯ ನಾಯಕಾಂದ ತಿಬುಣೆ ನಾಯಕಾಂದೆ ಅರ್ಬೂದೆ ನಾಯ ಗಿವಾಗನ್ನ ಬೆಹೆ ಜಾತಿಕ ನಿಷ್ಪಾದನೆ ಸಿಯಕ್ನಂಗ್ ಎಕಸಿಯ ದೆಕಾಯಿ ದಿದಾಸ್ ಎಕೇ ನಾಯ ದಿದಾಸ್ ದೆಕೆ ಎಕಸಿಯ ಪಹಾಯ್ ದಿದಾಸ್ ತುನೆ ಹತರೆ ಎಕಸಿಯ ದೆಕ ಬಗೆಯಿನ್ ತಿಬುಣ ಏ ಅವಸ್ಥಾವೆ ರನಿಲ್ ವಿಕ್ರಮಸಿಂಗ್ ಅಗ್ರಾಮಾತ್ಯ ತುಮಾಟ ಸಿದ್ಧ ಉಣ ವಿನಮ ವಿಶೇಷ ಫಲತಮ್ಮೆ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಗೇನ್ ಮೇ ಲಂಕಾ ಇತಿಹಾಸೇ ತಿಬುಣ ದರುಣುಮ ನಯಾರ್ಬೂದೇಟ ಮೂನದೀಮ ಸದಾ ದಿದಾಸ್ ತುನೆ ಅಂಕ ತುರಧರ್ಣ ಮೂಲ್ಯ ಕಲಮನಾಕರಣ ವಗಕೀಂ ಫಲತ ಮೇ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಗಿನಾವ ಏಕತಮೈ ಲಂಕಾವಿ ತಿಬುಣ ಲೋಕುಮ ನಾಯಕಂದ ಏ ನಾಯಕಂದ ಅಡುಕರನ್ನೇ ಕೆಸೇದ ಗಿಯನ ಅರ್ಬೂದೇಟ ಅಪೇರಟ ಮೂನದುಣ ಏ ವಗೇಮ ಸಿಯಲುಮ ರಾಜ್ಯ ನಾಯಕಿಯನ್ ಯಟತಿ ಲಂಕಾವ ಪಾಲನೆ ಕರಪು ಸಮಸ್ತ ದಲದೇಶೀಯ ನಿಷ್ಪಾದನೆ ವಟಿನಾಕಮ ವರ್ಷೇಕಟ ಅಮೆರಿಕನ್ ಡಾಲರ್ ಮಿಲಿಯನ್ ಬಿಲಿಯನ ವಿಸಿ ಪಾಠ ವಡ ವೆಡಿ ಉಣೆ ಕಿಸಿ ದವಸಕ್ಕ ಏಕತನ ಲೆಗಸಿ ತಿಬುಣ ಆರ್ಥಿಕ ಏಕ ಉಡಟ ಪನ್ನನ್ನೇ ಕೆಸೇದ ಕಿಯನ ಅಭಿಯೋಗಿ ತಿಬುಣ ಪಾರಕ್ಕೆ ದಿನ್ನೆ ಪಾಲಕ್ಕೆ ದಿನ್ನೆ ಹೆಲಿಕಟ್ಟೆ ಕನ್ನೆ ವೇಲ್ಲಕ್ನೆ ಪ್ರಾಗ್ಧನ ವಿಯದನ್ ದರನ್ನೆ ದಿನದ ಪೌತ್ತಗನೆ ಆಮೇ ಪುನರಾವರ್ತನ ವಿಯದಂ ಪವನಾಯ್ ಮೇ ಸಪ್ತ ಮಹಾ ಅರ್ಬೂದೇಕಟ ಮೂನದೀಲ ಇಂದೆದ್ದಿ ತಮೈ ಮಹಿಂದ ರಾಜಪಕ್ಷ ಯುಗೇದಿ ರಜೆ ಸೇವಕಿಯನ್ ತತ್ ಮೇ ತಿರುಬದು ಸಹನ ಸಹಿತೋ ಬಾಂಡಗೆನ್ನ ವಾಹನ ಬಲಪತ್ರೇಕಿನ ಮೇ ವರಪ್ರಸಾದೇ ಲಬಲದುಣ್ಣಿ ಸುನಾಮಿಯ ಅಹಿಮಿ ವೆಚ್ಚ ರಟ ನೆವತ ಗೊಡನಗಿ ಮೇ ಅರ್ಬೂದೆ ರಟ ಕಡನ್ನೆತುವ ಬೆದನ್ನೆತುವ ತ್ರಸ್ತವಾದಿ ಯುದ್ಧ ನಿಮಕಿರೀಮ ಪಿಡಿಬಂದ ಅಭಿಯೋಗೆ ಲೋಕ ಖನಿಜ ತೆಲ್ಲ ಅರ್ಬೂದೆ ಲೋಕ ಆರ್ ಅರ್ಬೂದೆ ಲೋಕ ಮೂಲ್ಯ ಅರ್ಬೂದೆ ರಾಜ್ಯ ನಾಯ ಅರ್ಬೂದೆ ರಟ ಏಕತನ ಲಗೆಸಿ ಟೀಮಿ ಅರ್ಬೂದೆ ಕಿಯನ සප්ත මහා අභියෝගයන්ට මූණ දීලත් මේ වරප්‍රසාදයේ රජයේ සේවකයන්ට ලබා දුන්නු. මේ ආණ්ඩුව එනකොට අර කියපු අභියෝග හතෙන් එකක්වත් තිබුණේ නැහැ. සුනාමියෙන් විනාශ වෙච්ච රට ගොඩනගන්න තිබුණෙත් නැහැ. ප්‍රභාකරන් කෙනෙක් අහ උතුරු යුද්ධයක් තිබුණෙත් නැහැ. ලෝක වෙළඳපොලේ ඛනිජ තෙල් මිල, ගෑස් මිල, යකඩ මිල, මේ සියලුම භාණ්ඩවල මිල අඩු වුණා. ආහාර අර්බුදයක් තිබුණෙත් නැහැ. මූල්‍ය අර්බුදයක් තිබුණෙත් නැහැ. ණය අර්බුදයක් තිබුණෙත් නැහැ. 78.1%කට අඩු කරලා තිබුණේ. ආර්ථිකය ලැගසිටියේ නැහැ. ආර්ථික පිම්මක් පැනලා මුළු රටම වැඩබිමක් බවට පත් වෙලා තමයි තිබුණේ. ඒක තමයි 2005 තිබුණ තත්ත්වය. ඊට පස්සේ මේ රවි කන්වනායක මුදල් අමාත්‍යතුමා බවට පත් වුණා. මේ වාහන බලපත්‍ර යටතේ සානේට දීලා තිබුණ බලපත්‍ර පිළිබඳව ඉතා විශාල වංචාවක් දූෂණයක් අක්‍රමිකතාවයක් සිද්ධ වුණා. ප්‍රාඩෝ ඇතුළු වාහන වංචාව පිළිබඳ රේගු දෙපාර්තමේන්තුවේ වෘත්තීය සමිති සහ ඒට අදාළ සියලු පාර්ශ්වයන් විසින් දිගින් දිගටම මේ චෝදනාව එල්ල කරලා අවසානයේදී අතිගරු ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමා හමුවට ගියා. රේගුවේ වෘත්තීය සමිති ගිහිල්ලා කිව්වා මේක දැවැන්ත වාහන බලපත්‍ර ලබා දෙන සීමාව යටතේ ඇතිවෙච්ච ලංකා ඉතිහාසයේ රජයේ ආදායමට වෙච්ච විශාලම අලාභය. ජනාධිපතිතුමා මේ සඳහා කමිටුවක් පත් කළා. අද වෙනකම් පරීක්ෂණේ නිම නැහැ. රජයේ ආදායම ගැන කතා කරනවා නම්, ආදායම වැඩිවීම ගැන කතා කරනවා නම්, ප්‍රාඩෝ වංචාව කියලා සුප්‍රසිද්ධ වංචාව පිළිබඳ තවදුරටත් කෝටි 400ක වංචාව පිළිබඳ මං සභාගත කරන්න කැමති ගරු ඉරාන් වික්‍රමරත්න ඇමතිතුමාගේ සුවිශේෂ නිරීක්ෂණය සඳහා මේ සඳහා හුවමාරු වෙච්ච ලිපිලේඛන යනාදී මං සභාගත කරනවා. මේ ඒ අනුව මේ සිදු අලාභය ඒට වගකිව යුතු පුද්ගලයා ඒ සඳහා නියෝග දුන්නාය. නියෝග දීමේදී රාජ්‍ය බලය පාවිච්චි කරලා තියෙන අයුතු ආකාරය පිළිබඳව සම්පූර්ණ තත්ත්වය පිළිබඳ වාර්තාවක් දීමේ යුතුකමක් හා වගකීමක් නව මුදල් අමාත්‍යවරයාට තිබෙනවා. මොකද රාජ්‍ය මූල්‍ය පිළිබඳ වගකීම තියෙන්නේ ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාව 148 වෙනි වගන්තියට අනුව මේ පාර්ලිමේන්තුවට. ඒ නිසා දැනට පරීක්ෂණය කරලා පරීක්ෂණ නතර කළා. මොකද මේක කිසි රහසක් නෙමෙයි. ලංකාවේ රේගු දෙපාර්තමේන්තුවේ සිටින සියලු නිලධාරීන් මේ දන්නවා. ඉතින් ඒක දන්න එකේ තියෙන මේ වංචාව සිද්ධ වෙච්ච ආකාරය පිළිබඳ වංචාවට දූෂණයට අක්‍රමිකතාවයට විරුද්ධයි කියනවා නම්, යහපාලන පිරිසිදු ආණ්ඩුව කියනවා නම්, මේ ප්‍රාඩෝ මහාගණදෙනුව පිළිබඳ වාර්තාවක් මේ පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරන්න ඕනේ මුදල් අමාත්‍යාංශයේ වශයෙන්. දෙවනුව මම සඳහන් කරන්න කැමති මේ ගැසට් නිවේදනය 2016 හත්වෙනි මාසේ 17 වෙනිදා 1796/4 දරණ ගැසට් නිවේදනයක් ගැහුවා. මේ වගේ බදු වෙනස් කරන්න අපිට පාර්ලිමේන්තුවට එන ගැසට් නිවේදනය. ඒ ගැසට් නිවේදනයේ ගහනකොට ගරු ඇමෙත්තුමනි, සීනි කිලෝවක් සඳහා අය කරපු බද්ද රුපියල් 30යි. ලංකාවේට පිටරටින් සීනි කිලෝවක් ආනයනය කරනකොට කුමන සීනි වර්ගය වුණත්, සුදු සීනි වුණත්, උක් සීනි වුණත්, වෙනස් සීනි වර්ගයක් වුණත්, බීට් සීනි වුණත්, ඒ සෑම සීනි වර්ගයකටම කිලෝවක් සඳහා අය කරන විශේෂ වෙළඳ භාණ්ඩ බද්ද නැත ආනයන බද්ද රුපියල් 30යි. මේ බද්ද අඩු කළ 7.25ට දැන් රුපියල් 30ක් තීරුබදු අය කරමින් තිබුණ භාණ්ඩයකට 7.25කට අඩු කළාම 29.75ක් අඩුයි. එතකොට සීනි නැව් කීයක් මේ වෙනකොට රුපියල් 30 අය කිරීමේ යටතේ කොළඹ වරායට ඇවිල්ලා තිබුණාද? කාගේද ඒ සීනි නැව්? ඒ සීනි නැව්වල කොකේන් තිබුණාද? ඒ සීනි නැව්වල ගෙනල්ලා කල්ලැතුව ගුදම්වල, බන්දිද ගුදම්වල, බොන්ඩඩ් වේ හවුස් වල සීනි කොච්චර තොගයක් රඳවලා තිබුණාද? එතකොට රුපියල් 30 ගෙවන කාලේ ගුදම් වල රඳවලා තියාගෙන මාස ගණනක් තිස්සේ තිබුණ සීනි 7.25ට කලාට පස්සේ නිදාස් කරගත්ත අය කවුද? 25 ඒ බද්ද ගෙවලා. ඒකේ ලාභ තීරුව කොච්චරයිද? ඒ අය බදු වංචාවක් කරලා නැද්ද? ඒකෙන් සමස්ත සීනි වෙළඳපොළ රටේ ඉතා විශාල ව්‍යාකූලත්වයට පත්වෙච්ච 2016-17 වෙනි දින 1796/4 කියන ගැසට් නිවේදනයට සම්බන්ධ මේ සීනි ඒ වන විට ගෙනහල්ලා තිබුණ සංඛ්‍යාව කොච්චරද බොන්ඩඩ් වෙයාර් හවුස් තුල තිබුණ සංඛ්‍යාව කොච්චරද 125 ගානේ නිදාස් කරනකොට 125 ගානේ නිදාස් කරගත්ත සංඛ්‍යා කරගත්තේ කවුද ලංකාවේ සීනි ආනයනය කරන වෙළෙන්දු 60ටමාරක් නැහෙනේ සමාගම් කීපයයි තියෙන්නේ ඒකේ සමහර අය කොකේන් දාලි වෙරලා හිරගේ ඇතුළටත් ගියා අප නැතුව දැන් මේ සීනි මාපියාවක් අපි ඉතිහාසෙත් මේ පාර්ලිමේන්තුවේ සීනි නැව් පිටින් නැතිවීම පිළිබඳ අහලා තියෙනවා ඒ නිසා මේ සීනි ගණදෙනුව පිළිබඳ වාර්තාවක් අපිට දෙන්නට කියලා අපි ඉල්ලා සිටිනවා ඒ වගේම ඔබතුමා දන්නවා අද වන විට ඉතාම විශාල ලෙස මේ ගරු ඇමෙත්තුමාගේ කතාවේදී සඳහන් කළා උතුරු නැගෙනහිර පළාත් සභාවේ මන්ත්‍රීවරුන්ට විශාල දුෂ්කරතා යටතේ පැවතුන ප්‍රදේශයක් නිසා ඒ වාහන බලපත්‍ර ලබා දෙනවායි කියලා. අපේ පූර්ණ සහයෝගය. මොකද අපි කවුරුත් දන්නවා අවුරුදු 30ක් තුල උතුරු නැගෙනහිර පළාතේ දුම්රියේ යන්න බෑ දුම්රිය මාර්ගයක් නැහැ. A9 මාර්ගයේ ගොඩබිමේ යන්න බෑ A9 මාර්ගයක් නැහැ. ඊළඟට මෙහෙ ගිහිල්ලා යුක්තිය පසිදලන්න බෑ ප්‍රභාකරන්ගේ උසාවිය තිබුණේ. පොලිසියක් නැහැ ප්‍රභාකරන්ගේ පොලිසිය තිබුණේ. කාටවත් නාගදීපේ වඳින්න යන්න පුළුවන්කම තිබුණේ
නැහැ.
බැංකුනේ. බැංකුව ලංකා බැංකුව මහජන බැංකුව ජාතියේ පහන් තැඹ ඔක්කොම ජාතියේ දකුණු කැලලට විතරයි. අර පැත්ත ටෝච්චලියක්වත් ගහන්න පුළුවන් කමක් නැහැ. විදුලිය නැහැ. ඊළඟට මේ බදු අය කරන්න යන්න බෑ. ගිය නිලධාරියෙක් ගියොත් එහෙම ආපහු එන්න බෑ. මේ සිංගප්පූරුව වගේ රටවල් 18ක කොටසක රාජ්‍ය අනසකක් තිබුණේ නැහැ. රාජ්‍ය මූල්‍යයට පාසුවක් තිබුණා මොකද ඒ පළාතට තාර දාන්න සල්ලි ගියේ නැහැ ඒ කාලේ ආණ්ඩුව වලට ඒ පළාතට විදුලිය දෙන්න සල්ලි ගියේ නැහැ ඒ පළාතේ පාසල් හදන්න රෝහල් හදන්න ගියේ නැහැ මේ සියල්ල සේනාධිනායක මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා ප්‍රමුඛ රණවිරුවන්ගේ අසීමිත කැපවීම තුල මේ රටේ ඒ ප්‍රදේශයේ ත්‍රස්තවාදී මුලිනුපුටා දැම්මා දැම්මට පස්සේ අලුතෙන් ජීවිතයක් ගොඩනගෙනකොට අලුත් ප්‍රජාතන්ත්‍රවාදය ලබා දීමේ මූලධර්මයේ මත මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා හොඳටම පරදින විත්තිය දැනදෙන නියත වශයෙන්ම අපිට බලයක් ලැබෙන්නේ නැහැ කියලා දැනගෙන ප්‍රජාතන්ත්‍රවාදය සඳහා දවසක්වත් පරක්කු නොකර ප්‍රජාතාන්ත්‍රීය අයිතිය උතුරු නැගෙනහිරට දීමේ මහා ජාතික යුතුකම වගකීම ඉෂ්ට කරපු නායකයා මහින්ද රාජපක්ෂයි කියන ටික අපි මේ වෙලාවේදී මතක් කරගන්න ඕනේ මොකද ප්‍රජා තමුන්නාන්සේලා කරන්නේ මේ ඡන්දේ තියන්නේ ප්‍රාදේශ සභා ඡන්දෙට මේ උසාවිය යනවා කතා කරනවා වෙනස් කරනවා තියන්නේ පළාත් සභා ඡන්දෙත් කල් දා ගන්න හදනවා මේකේ සම්පූර්ණ ප්‍රතිවිරුද්ධ දේ තමයි මහින්ද රාජපක්ෂ යුගයේදී ඒකාධිපතිය පැසිස්වාදිය ප්‍රජාතන්ත්‍ර විරෝධිය කිව්ව නායකයා තමයි මේ රටට ප්‍රජාතන්ත්‍රවාදය ලබා දීමේ පරමාදර්ශය ලබා දුන්නේ නියත වශයෙන් පරදින බව දැනදෙන පළාත් පාලන ආයතන වල ඡන්දෙ තිබ්බා පළාත් සභා ඡන්දෙ තිබ්බා ඒ නිසා තමයි විග්නේශ්වරන් මහ ඇමෙත්තුමා ඇතුළු අයට පළාත් සභාවක් පිට ගන්න පුළුවන්කම ලැබුණේ උතුරු වසන්තයේ තිබුණා නැගෙනහිර උදානයේ තිබුණා පාරවල් හැදුණා පාලම් හැදුණා ඇලිකට් හැදුණා වේලි හැදුණා දකුණ ප්‍රදේශයට වඩා වැඩිම සම්පත් ප්‍රමාණයක් ලබා දීම උතුරට කළේ මහින්ද රාජපක්ෂ යුද්ධයෙන් පස්සේ ආණ්ඩු කාලය තුලදී කියන එකත් අපි සඳහන් කරන අතර එයි මූලික දේ කළා පළාත් සභාව පිහිටුවාට පස්සේ පළාත් සභාවට අවශ්‍ය වාහන බලපත්‍ර ටික දෙන එක ගැන අපේ කිසි විරුද්ධයක් නැහැ මොකද සංසිඳියාව සඳහා පාසල් පාරවල් රෝහල් මේ සියල්ල හැදීමේ කාර්යය අපි විසින් කළා ඒ අනුව අපි හිතනවා අලුත් මුදල් ඇමෙත්තුමත් මුදල් රාජ්‍ය ඇමෙත්තුමත් පසුගිය කාලයේ මේ දරදඬු හිතුවක්කාර සම්පකර ප්‍රතිපත්තියක් අනුගමනය කරන්නේ නැතිව මේ අපි විපක්ෂයේ වශයෙන් ජනතාව 158ක් ඒකාබද්ධ විපක්ෂයේ ජනාධිපති අපේක්ෂකයාට ජනාධිපති වර්ණයේදී ඡන්දෙ දීලා තිබෙනවා පාර්ලිමේන්තුවේදී 147ක් ඡන්දෙ දීලා තිබෙනවා ඒ 47 ලක්ෂයේ වෙනුවෙන් තමයි අපේ ඒකාබද්ධ විපක්ෂයේ මන්ත්‍රීවරු පෙනී සිටින්නේ. ඒ රටේ හඬක් නගන්න බැරි ලක්ෂ ගණන් ජනයාගේ හඬ තමයි අපි පාර්ලිමේන්තුවේ ඇවිල්ලා තමුන් වහන්සේලාට කියන්නේ. එයිදී ඒ පිළිබඳ සානුකම්පිතව
කරු මන්ත්‍රීතුමා කාලය අවසන්යි.
නැතුව මට තව විනාඩියක් දෙන්න. බලන්නේ කියලා ඉල්ලා සිටින අතර අපි තමුන් වහන්සේ පොරොන්දු වුණා ඒකාබද්ධ විපක්ෂයේ නායක දිනේෂ් ගුණවර්ධන ඇමතිතුමක් මමත් ගාමිල්ලොග්ගේ ඇමතිතුමා සිසිර ජයකොඩි මන්ත්‍රීතුමත් ඉන්දිකා අනුරුද්ධ මන්ත්‍රීතුමත් ඔබතුමන්ලා සමග සාකච්ඡාවක් පැවැත්තුවා. මේ එන්න හදන දේශීය ආදායම් පනත සෝදේශිකයන් වනසන විදේශිකයන් සනසන රටේ අපේ යුගයේ දීලා තිබුණ බදුසාන සියල්ල ඉවත් කරන පනතන් නිසා ඒට සංශෝධන පිළිගන්න කියලා. සමුන්නාසලා අපි කෘතඥ වෙනවා සමහර සංශෝධන වලට එකඟ වුණා. එහෙම තමයි නිරෝගී ප්‍රජාතන්ත්‍රවාදය යටතේ ආණ්ඩුවයි විපක්ෂයේ එකඟ වෙලා සමා එකඟ වෙන ඒවා මොනවද නොවන ඒවා මොනවද කියලා දැනගන්න තමුන්නාසලා පොරොන්දු වුණා අද දිනේදී ඒ සංශෝධන ටික දෙනවා කියලා. මේ වෙනකන් ඒ කිසිම සංශෝධනයක් දීලා නැහැ. හෙට පනත පිළිබඳ විවාදය පටන් ගන්නවා. එතකොට විවාදය පටන් ගන්නකොට අපි දන්නේ ඒකාබද්ධ විපක්ෂයේ වශයෙන් අපි සංශෝධන 31ක් දීලා තියෙනවා. තමුන්නාසලා කියනවා සංශෝධන 100 ගණනක් තියෙනවා කියලා. මේ කිසිම සංශෝධනයක් පිළිබඳ දන්නේ නැතුව අපි හෙට උදේ විවාදය පටන් ගන්න. එතකොට පරණ ටිකම තමයි කියන්න වෙන්නේ. ඒ නිසා ඔබතුමාලා පොරොන්දු වුණා අද අපිට මේ සංශෝධන ටික ලැබලා දෙනවා කියලා. තව වෙනකන් ඒ සංශෝධනයක් ලැබිලා නැහැ.
මන්ත්‍රීතුමනි, ඒ සංශෝධන අද දෙන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒක ලීගල් ඩ්‍රාෆ්ට්ස්මන් එක්ක දැනුත් කතා කළා. තව ටිකකින් ලැබෙයි කියලා මම විශ්වාස කරනවා. ඒක ලබා දෙනවා. ඔබතුමාංගලා ඉදිරිපත් කරපු සංශෝධන වලින් වැඩි කොටසක්ම අපි දැනටම ඇතුළු කරලා තියෙනවා. ආපුහම බලලා ඉතිරි කොටස ගැන හෙට වාද විවාද කරන්න පුළුවන්.
ඔව්. එතකොට ඒ විවේචනයේ ਵਿਚාරයේ දැකලා ඒක විනාශය කියලා හිතනවා නම් ඒක වැරදි. මොකද හේතුව අපි මේ බදු පනත රටට අහිතකර කොටස් වෙනස් කර ගැනීම සඳහා ශ්‍රේෂ්ඨාධිකරණයට ගියා. සම්මන්ත්‍රණ තිබ්බා, සාකච්ඡා තිබ්බා, වැඩමුළු තිබ්බා. මේවා කරනකොට ආණ්ඩුවේම සමහර අය එකතු වෙලා මේ බදු ගහන ඇටි උගන්නන බන්දුලගුණ වර්ධන බදු වංචාකරුවෙක් කියලා පෝස්ටර් ගහලා සතියන්තේ පත්තරයක් ගහලා පත්තරේ සම්මේලනයක බෙදෙන තරම් බංකොලොත් තත්වයට පත් වෙලා තියෙනවා. මම මේ ගරු සභාවට කියන්න ඕනේ අපි බදු වංචා කරනවා තබා බදු වලට සහන නිදහස් දෙන අවස්ථාවකදීවත් බදු සහන පනත් යටතේවත් සහනයක් ලබා ගන්න කිසිම ලියවිල්ලක් ඉදිරිපත් නොකර බදු වංචාව පිළිබඳ කිසිම අධිකරණයක කිසිම දවසක සංසාර ගමනේදී කිසිම
විදියට
මම කනගාටු වෙනවා. ආණ්ඩුවේ මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ කරන වැඩවලට කරන විවේචන සම්බන්ධයෙන්. නමුත් මේ රටේ මුදල් ඇමතිවරයා වශයෙන් හිටපු රවි කරුණානායක මහත්මයා මුදල් අමාත්‍ය ධූරයේ දිවුරුම් දෙනකොට එතුමාට විරුද්ධව විදේශ විනිමය පිළිබඳ මහා අපරාධ පිළිබඳ වංචා නඩුව තිබුණා. එතුමා කියනවා ඒකෙන් නිදහස් වුණා කියලා. මම සභාගත කරනවා නඩු තීන්දුව.
කරු මන්ත්‍රීතුමා
හරි ඉවර කරන විනාඩියයි. අයිරංගනී පෙරරා නිදොස් කිරීමක් සිදු කිරීමට නම් පැමිණිල්ලේ සාක්ෂි අවසන් කළ යුතුව තිබුණ අතර ඒ දක්වා අධිකරණ කාර්ය පටිපාටි අනුගමනය වී විහිදී නොමැති බැවින් නීතිපතිවරයාට නැවත චෝදනාවන් නිසි ලෙස සංස්ථාපනය කර ඉදිරිපත් කිරීමට නෛතික හිමිකමක් ඇති බව මෙයින් නියෝග කරමි. ඒ අනුව චූදිතයන් මෙම නඩුවෙන් නිදහස් කරමි. නිදොස් කොට නිදහස් කරලා නැහැ. මම නඩු වාර්තාව සභාගත කරනවා. මේ මහාධිකරණ විනිසුරු තුමිය ඩබ්ලිව් අයිරංගනී පෙරරා මැතිනිය 2015/5/18 වෙනි දින තමයි මේ ආණ්ඩුව වෙනස් වුණාට පස්සේ මුදල් ඇමති ධූරයට පත් වුණාට පස්සේ තව වෙනකන් නීතිපති දෙපාර්තමේන්තුව මේකට මොකද කළේ කියලා වග උත්තර කියන්න
කරු මන්ත්‍රීතුමා
මූල්‍ය පාරේනේ බාරව ඉන්න ඇමතිවරයා වශයෙන්
මොහොමඩ් සුදී
මේක සභාගත කරමින් මගේ වචන ටික නතර කරන්න.
කරු විජේපාල හෙටිආරච්චි
මූල ආසනයේ ගරු නියෝජ්‍ය කාරක සභාපතිතුමනි, මම ඉතාමත් සතුටු වෙනවා නව මුදල් අමාත්‍යවරයා හැටියට ජනමාධ්‍ය අමාත්‍යවරයා හැටියට මා හිතනවා තමන්ගේ අමාත්‍ය පදවියේ ගෙවි ගිය මාස කීපය දෙක තුළ ඉතාමත්ම සාර්ථක ඉදිරි ගමනක් මේ රජයේ ඉදිරි ගමනට ශක්තියක් දෙන්න කටයුතු කරමින් තිබෙනවා. ඒ අතරින් අද ඉදිරිපත් කරපු මේ දේශීය මුදල් පනත පිළිබඳව මා හිතන්නේ මේ අවස්ථාවේදී මට කතා කරන්න ලැබුණේ අපි ආර්ථික ඔස්ථාරල හැටියට පෞගිය කාලේ කතා කරපු අද කතා කරලා මේ රටේ ආර්ථිකය ගැන නොඑක් දේවල් කියන ගරු මං හිතනවා මගේත් ගුරුවරයෙක් වෙච්ච බන්දුල ගුණවර්ධන මැතිතුමාගේ කතාවට පස්සේ මට කතා කරන්න ලැබීම ගැන මම සතුටු වෙනවා. එතුමා කොයි විදියට අද ආර්ථිකය ගැන කතා කරත් ගරු නියෝජ්‍ය කාරක සභාපතිතුමනි, එතුමට ලැබුණේ පහුගිය රජයේ මුදල් නියෝජ්‍ය ඇමතිකම. ඇත්තටම මුදල් ඇමතිකමයි දෙන්න තිබුණේ. මොකද ඊට පස්සේ අධ්‍යාපන ඇමතිකම හම්බුණා. මං හිතුවේ එතුමට මුදල් ඇමතිකම දෙන්න කියලා. එතුමා මුදල් ඇමතිකම නැති කරගත්තේ මං හිතනවා රුපියල් 2500ට මේ රටේ පවුලකට ජීවත් වෙන්න පුළුවන් කියන යම්කිසි මේ රටේ ජනතාවට දුන්න විශේෂයෙන්ම ආර්ථික විශේෂඥෙක් හැටියට කටයුතු කරන්න. මම දන්නේ ඒක පිළිබඳ පට්ටපතුරු ගැහුවා පහුගිය කාලේ විවාදවලට ගියා. අපි ඒ දවස්වල මම හිතන්නේ ඉතාමත්ම සතුටු වුණා. මොකද මේ වගේ ආර්ථිකයක් ගොඩනගන්නට එතුමට පුළුවන්කමක් ලැබුණා නම් දෙයියනේ රුපියල් 10000ක් මාසෙකට පඩිති වුණාම ඇති මේ ආණ්ඩුවට රුපියල් 10000ක් වැඩි කරන්නට අවශ්‍යකම තිබුණේ නැහැ. ඒ විතරක් නෙමෙයි අද එතුම කතා කරනවා. මම හිතනවා මේ පනත ගැන විශේෂයෙන්ම අපේ ඒරාන් වික්‍රමරත්න ගරු මුදල් රාජ්‍ය අමාත්‍යතුමා කතා කරමින් එතුමා කිව්වා පැහැදිලිවම මේ ආර්ථිකය ගොඩනගන්නට අපිට අහිම් වෙන යම් යම් ආදායම් විශේෂයෙන්ම වැඩි කරගන්නට අවශ්‍ය ක්‍රම ඒ ක්‍රමවේදය කරන අතරේ එතුමා ඉතාමත් පැහැදිලිව කිව්වා මේ රටේ අහිංසක එක්කම නිෂ්පාදන කෘෂිකාර්මික ආර්ථික රටාවකට ගොඩනගන රටක් හැටියට ඒ රටේ ඒ ව්‍යවසායකින්ට අතදීමක් හැටියට යම් යම් තීරණ තීන්දු කළ විශේෂයෙන් එතුමා මිලියන 1306ක් අහිම් වෙනකොට මෝටර් කාර් රථ පිළිබඳව ද්විත්ව කාර් රථ පිළිබඳව තිරෝද රථ ලොරි ට්‍රැක්ටර් රථ ඒ විතරක් නෙමෙයි අපි දනව පොදු ප්‍රවාහන පද්ධතියේ අවශ්‍ය විශේෂයෙන්ම කෘෂිකර්ම ඒ වගේම කෘෂිකර්ම ආර්ථිකයට බලපාන ඉඩම් වාහන වගේ දේවල් වලට අවශ්‍ය සහන දීලා තිබෙනවා. ඒ විතරක් නෙමෙයි මම ඉල්ලීමක් කරනවා ඒකෙදි පුළුවන් නම් මේ කටයුතු වලදී අපි දන්නවා අද රිමෝව අට්ටගෙන් මොනතරම් ව්‍යාපාරිකයන් ගොන්නක් මේ රට ව්‍යාප්ත වෙලා තියෙනවාද කියලා. පහුගිය දවස්වල ගැහුවා පට්ටපතුරු යන්න. දැන් රිමෝව අට්ට කෙනෙක් ගන්න බෑ, ට්‍රැක්ටරයක් ගන්න බෑ, ට්‍රක් රථයක් ගන්න බෑ. ඒ විතරක් නෙමෙයි අද ඒක වෙනස් කරලා තියෙනවා. ඒක තමයි ආර්ථිකයක් හැදෙන්නේ නිර්මාණය වෙන්න ඕන අඩුපාඩුකම් මැදින්. විපක්ෂයේ තමුන්නාන්සේලා හැටියට ඒකාබද්ධේ මහලෝකුවට කයිවාරු ගහනවා. ප්‍රසන්න රන්තුම මැතිතුමා මෙතන මුමුණනවා. හැබැයි ඔබතුමුන්ලගේ මේ ඒකාබද්ධ විපක්ෂ කණ්ඩායමේ මොකද්ද ආර්ථික වැඩපිළිවෙල කියන්නකෝ. ඔවට ගහනකොට ඔවට නොඑක් විදිහ උත්තර දෙනකොට තමුන්නාන්සේලා විවේචන විතරයි කරන හැම කෙහෙම් මලකටම විවේචන ඉදිරිපත් කළා. ඒකට නොඑක් දේවල් කරනවා. කිසි වැඩපිළිවෙලක් පිළිබඳ මේ රට හඳුන්වා දෙන්නේ නැහැ. තව පොය දෙකකින් ආණ්ඩුවක් ගන්නකොට මේ රටේ මොකද්ද ක්‍රියාත්මක කරන ආර්ථික ප්‍රතිපත්තිය? මේ රටේ මොකද්ද ක්‍රියාත්මක කරන ආර්ථික ප්‍රතිපත්තිය? ඒ නිසා ඒවා අද තමුන්නාන්සේලාට ඒවට ඉදිරිපත් කරන්න නැහැ. ඒවට කටේ පිට්ටු විවේචන විතරයි. නීතිපති දෙපාර්තමේන්තුව ගැන මෙතුම කතා කරා. අද මොනතරම් විදියට නීතිපති දෙපාර්තමේන්තුව පිළිබඳව අද අපේ ඇමතිවරුන්ට අපේ අයට අද ඒ යම් යම් චෝදනා පිළිබඳ කටයුතු කරද්දී අපි දන්නවා ගෙනහිල්ලා ඒ දක්වන ආකාරය තිබුණද පහුගිය රජයේ කාලේ. අද අධිකරණය ගැන නිදහසේ ආධිපත්‍ය ගැන අධිකරණයේ ආධිපත්‍ය ගැන කතා කරනවා මහලොකුවට මොනවද තිබුණේ කියලා. නමුත් ඒවා අපි යම් යම් දේවල් අපේ අඩුපාඩුකම් තිබුණා. ගෙවි ගිය දශක කීපයක් තුළ එක්සත් ජාතික පක්ෂ පාලන තන්ත්‍රයේ තිබිච්ච අඩුපාඩුකම් අපි සියල්ල යම් නිවැරදි වෙමින් යන්නේ. පහුගිය අවුරුදු දෙකමාර තුළ තිබිච්ච අඩුපාඩුකම් අපි නිවැරදි කරගෙන යනවා. ඒක තමයි ආණ්ඩුවක් හැටියට අපිට ඉස්සරහට යන්න පුළුවන්. අපි විශේෂයෙන්ම ඉල්ලීමක් කරනවා ගරු මුදල් ඇමතිතුමාට. අපි දන්නවා රජයේ සේවකින් හැටියට උතුරු නැගෙනහිර ප්‍රදේශයේ රාජ්‍ය සේවකින්ට අපි දෙන්න ඕන. අද නීතිය ගැන අද මම හිතන ඡන්දය ගැන කතා කරන මෙතුමලා ඡන්දය සලාක්‍රමයට තිබ්බේ පෞගිය කාලය තුළ නොඑක් ඡන්ද සලාක්‍රමයට දීලා ඒකට මිලියන 2000 ගණන් වියදම් කරන තමහර වෙලාවට ජනාධිපතිවරයට ජනාධිපතිවරණයට වියදම් කරන මුදල් වලට වඩා ඒක පළාත් සභාව ඇතිවන්ට වියදම් කරේ. ඒ නිසා මුළු රටේම පළාත් සභාව ඇති වෙනකොට ඒවට ටිකක් බයයි. දැන් කියනවා අද මම දැක්කා ඡන්දේ තියෙනකොට මේකත් කල් දා ගන්න හදන්නේ. මොකට මාත්‍රිකාවක් තියා ගන්න ඕන ඉදිරියට තමුන්නාන්සලා බලනවා මේ ඡන්දේ කල් දාන්නේ අපි කියලා. දැන් ඡන්දේ පවත්වන්න කියලා දින නියම කරන්න ලෑස්ති වෙනකොට ගරු මූලාසනේ නියෝජ්‍ය කාරක සභාපතිතුමනි මෙතුමල්ල දැන් මේකටත් උප්පැරට්ටියක් හදනවා. මේ යම් යම් කොටස් වලට මේක අහිමි වෙනවා. මානවිකම් අහිමි වෙනවා. හෙට අනිද්දා දායි නඩුවක් අපි ලෑස්ති ඒවට මුහුණ දෙන්න මොන නඩු දැම්මත් අපි කියන්නේ මේ සඳහා අවශ්‍ය නීතිමය ඒ තර්ක තුලින් අපි මේ මැතිවරණය දෙසැම්බර් මාසේ ජනවාරි මාස වෙනකොට ඇවිල්ලා දැන් කකුල් දෙක වෙවුලනෝ සමහරුන්ගේ කකුල් දෙක වෙවුලනෝ ඡන්ද ඕනේ ඕනේ කියපු අයගේ කකුල් දෙක වෙවුලනෝ දැන් දැන් කොහොමද මේ කාවොත් මොකද්ද වෙන්නේ අපි දෙකට තුනට කැඩිලා අපේ වැඩ පිළිවෙලක් නැහැ අපේ ප්‍රතිපත්තියක් නැහැ මේ අය කියන්නේ ගරු මුලාසනේ නියෝජ්‍ය කාරක සභාපතිතුමනි මොනවද මේ අය කියන්නේ මෙක්තරා කණ්ඩායමකට බලය ගන්න එක විතරයි බලය අරගෙන බලය අරන් කරේ මොනවද කියලා කියනවා මෙතුමල්ල කියනවා උතුරු නැගෙන ප්‍රදේශවලට කොච්චර දේවල් කරාද කියලා කයිවාරු ගැහුවා ඒ කයිවාරු ගැහුවයි කියලා දෙමළ ජනතාවගේ මුස්ලිම් ජනතාවගේ ඒ විශ්වාසය දිනා ගන්න බෑ මොනතරම් පාරවල් කාපට් කරත් මිනිස්සුන්ගේ හිත හදන්න පුළුවන් කමක් ලැබුණේ නෑ යුද්ධෙන් විනාශ වෙච්චේ අහිංසක ජීවත්වල මිනිස්සුන්ගේ ඒ මිනිස්සුන්ට ආශිර්වාදයක් වුණා ගිය ආණ්ඩුවේ වැඩපිළිවෙල ඒ නිසා වට කරගෙන මෙතන කතා කරාට වැඩක් නෑ විපක්ෂේ අපේ මන්ත්‍රීතුමනි ගිහිල්ලා කතා කරන්න මේවට උත්තර දෙන්න නැකිදලා සිංහෙක් වගේ උත්තර දෙන්න මම අහනවා අද පුළුවන් නම් කියන්න බන්දුල ගුණවර්ධන මැතිතුමාට කියන්න බැරි වුණා ප්‍රසන්න රණතුංග මැතිතුමාට කියනවා පුළුවන් නම් අභියෝගයක් කරනවා අපේ වෙලාව දෙන්නම් මගෙනු ආර්ථික ප්‍රතිපත්තිය මොකද්ද කියලා ඔබතුමා කියන්න කියලා ඔබතුමා කියන්න ආර්ථික ප්‍රතිපත්තිය වෙලාවට දෙන්නල්ලු මොකද්ද ප්‍රතිපත්තිය ප්‍රතිපත්තියක් නැහැ ප්‍රතිපත්තිය තියෙන්නේ මහින්ද රාජපක්ෂ ඇතුළු කණ්ඩායමට මේ රටේ බලය දීලා නැවතත් 75ක් 80ක් මුදල් ඇමතිකම එක්කම ඔක්කොම ටික දීලා එයට නැවත වරක් මේ රටේ ඒ කටයුතු කරන්න ඒ නිසා අපිට අවශ්‍ය වෙනවා හිනාව නෙමෙයි ගරු හිටමු මහමැතිතුමනි මෙතුමාට බාධා කරනවා මෙතන මේ සේරම වට වෙලා බාධා
කරනවා
මන්ත්‍රීතුමාලාට මගේකට
වරණාල
නිසබ්ද වෙන්න ඔබතුමා යන්නේ පහගෙන ඉන්න ඔබතුමා මගේ ආර්ථික විශේෂඥෙක් ඔබතුමා ඔස්තාර් කෙනෙක් හැබැයි ඔබතුමාට බැරුණා මේ රටේ ආර්ථිකය හදන්න ගෙවි ගිය අවුරුදු ගාණක් එක්සත් ජනතා නිදහස් සන්ධානයේ ප්‍රබල ඇමතිවරු හැටියට හිටියා ඒ විතරක් නෙමෙයි මම ඉල්ලීමක් කරනවා ගරු මුදල් ඇමතිතුමනි අපි මම ඉල්ලීමක් කරනවා මේ වැඩ කටයුතු කරද්දි මොනතරම් යම් යම් අඩුපාඩුකම් තිබුණත් අපේ ආදායම අඩු වුණත් අඩු ගානේ මේ රටේ අහිංසක දුක් විඳින ගුරුවරයාගේ එහෙම නැත්නම් රජයේ සේවකයාගේ කාර්යාල කාර්ය සහායකයාට හරි යම් කිසි වාහනයක් ගන්න පුළුවන් විදියට අඩු ගානේ එන්ජින් කැපැසිටි එක ධාරිතාව 1000කට වඩා ආසන්න ප්‍රමාණය 6ටත් සහනයක් දෙන්න ඒව මෝටර රථ කියලා පුංචි කාර් වලට මොකද මෙයාලා හිනාවෙවි ඉන්නවා මෙයා හිනාවෙවි ඉන්නවා මොකද්ද සහනය කියලා දසදහසකින් පඩි වැඩි කළා එක ගෙදරට රුපියල් 20000 රජයේ සේවකින් දෙන්නෙක් ඉන්නකොට වැඩි කළා නෝනටයි මහත්තයටයි අඩු ගානේ ලීස් එකක් දාගෙන අඩු ගානේ අල්ටෝ වාහනයක් පොඩි වාහනයක් අරගෙන ජෝඩු දාලා යන්න පුළුවන් පරිසරයක් නිර්මාණය කරේ මේ ආණ්ඩුවට පින් සිද්ධ වෙන්නේ කියන පණිවිඩය මම තමුන්නාන්සේලාට විශේෂයෙන්ම මෙතුමල්ලට කියන ළඟ තියාගෙන එනිසා වැඩපිළිලක් කියන මම නැවතත් කියනවා බොරුවට තියෙනව විවේචනය කරනවා ඒක නෙමෙයි එනිසා අපි ලෑස්ති ඉදිරියට මේ රටේ පළාත් පාලන ශාස්ත්‍රය තුලත් ඒ වගේම මේ කටයුතු කිරීමේදී අපේ ප්‍රධාන පරමාර්ථය මේකයි නිදහසෙන් පස්සේ ආපු හැම රජයක්ම 80%ක් අපි දන්න වක්‍රබදු ගැහුවේ 120 ඍජුබදු ගැහුවේ නමුත් අද මේ පනතෙන් ප්‍රධාන පරමාර්ථයක් හැටියට ගන්නේ මේක පුළුවන් නම් මේ 120 140 කළා අර තිබිච්ච 80 160 බවට පත් කරන්න. එතකොට තමයි පොඩි මිනිහගෙන් ගහන බත් අඩු වෙන්නේ. අපි සීනි ටික ගන්නකොට, පිටි ටික ගන්නකොට, පරිප්පු ටික ගන්නකොට, පාන් ගෙඩිය ගන්නකොට, භූමි තෙල් බෝතලේ ගන්නකොට ඒවට වක්‍රබදු ගහලා අපේ අහිංසක දුප්පත් මිනිස්සු තේ දැල්ලෙන් රබර් කරුඳේ කඳුලෙන් කුරුඳු ටිකෙන් ජීවත් වෙන මිනිස්සුන්ගේ ඒ මිනිස්සුන්ගේ ආදායම නෙමෙයි අපි ගන්න මේ රටේ
කර්මන්තතුමා
හොරකම් කරන
කර්මන්තතුමා කාලය අවසානයි
ඒකටත් අපි දෙනවා ඒකටත් අපි දීලා තින්නේ මහා බැංකු බැඳුම් කර මොන කොමිෂන් දැම්මත් මේ රටේ යථාර්ථය ජනතාවට කියනවා ඒක තමයි යහපාලනේ හැටි තමුන්නාන්සේලා අර ඒ කාලේ සුනාමි හොරුන් ගැන කතා කරපු කෝවට කොමිෂන් අර හොරකම් කරපුවා අර කෝප් වාර්තාවේ තියෙන මේ රටේ තිබිච්ච රාජ්‍ය ආයතන 19කට විරුද්ධව කටයුතු කරපුවට එක අබමල් රේණුවක තරමවත් පාර්ලිමේන්තුව තුල තිබුණේ නැහැ අපි ආගෙන හිටියා ඒ පාර්ලිමේන්තුව තුල තිබුණේ නැහැ ඒ නිසා එහෙම කටයුතු කරන්න තරම් මහිතන ලැජ්ජාවක් බයක් ඇතුව කටයුතු කරන්න පුළුවන් ආණ්ඩුවක් අපි ඒක නිසා තමයි සුනිල් හඳුන්නෙත්ති මහත්තයලා වගේ අය කෝප් කමිටුවේ සභාපතිකම් කරවලා වෙනත් ඒ වගේම ආංශික කාරක සභාවල තනතුරු දීලා අපි කටයුතු කරේ ගරු නියෝජ්‍ය කාරක සභාපතිතුමනි විනවිද භාවයකින් යහපාලනයකින් මේ ආණ්ඩුව ඉස්සරහට ගෙනියන්න ඕන නිසායි ඒකෙදි අපි තවත් පැහැදිලිව කියනවා. දැන් සීනි ගැන කතා කරා, නොයෙක් දේවල් ගැන කතා කරා. සීනි කොහොමද එන්නේ, ආබරකට එන්නේ කොහොමද, එතනින් කොහොමද කියන්නේ කියලා නෑ. සීනි
කාලය අවසන්
කරන්න අපි හදන්නේ ජනතාවට සීනි වැඩි කියලා කවලා, තවුන්නාන්සලා සීනි වැඩිපුර කවලා. ගරු නියෝජ්‍ය කාරක සභාපතිතුමනි, මේ මන්ත්‍රීවරුන්ට හැසිරෙන්න ඉන්න කියන්න, මේ මන්ත්‍රීවරුන්ට හැසිරෙන්න කියන්න, මේ මන්ත්‍රීවරුන්ට
ප්‍රතාපවත්
අය. ඔව්, ඒක නිසා
වාඩි වෙන්න, වාඩි වෙන්න.
මට ඇහෙන්නේ නෑ මේ මන්ත්‍රීවරුන්
බාධකතුමලා වාඩි වෙන්න කරනාගේ.
මට ඇහෙන්නේ නෑ, ඒ නිසා සමාවෙන්න මගේ මිත්‍රයෙක්, සමාවෙන්න ඔබතුමත් සමග. මම තලෙමන්නාර ප්‍රදේශවල ගියා, ඒ නිසා මට මම නෙවෙයි මුදල්ලමැතිතුමා අපේ හිටපු මේ බන්දුල ගුණවර්ධනතුමාට කතා කාලෙ ගත්ත වැඩිපුර. අවසාන වශයෙන් මං කියනවා, මේ මොන විදියට කයිවාරු ගැහුවත්
මේ
කතන්දර විතරයි තමුන්නාන්සලා
විසින්.
கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இன்றைய தினம் அரச ஊழியர்களுக்கான வாகன அனுமதி பத்திரங்கள் வழங்கல் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கான வாகன அனுமதி பத்திரங்கள்.
ஆர்டர் ப்ளீஸ். ஹனரபிள் லக்கி ஜெயவர்தனா டு தி சேர்.
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய இந்த விவாதத்திலே கௌரவ நிதியமைச்சர் அவர்களால் வாகன அனுமதி பத்திரங்கள் வழங்குவது தொடர்பான அனுமதிக்கான உபகோரிக்கைகள் இங்கே முன்வைக்கப்பட்டது. நாட்டிலே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அப்பால் இந்த நாட்டிலே இருக்கின்ற அரச உத்தியோகத்தர்களுடைய வினைத்திறன்களை விருத்தி செய்யும் வகையிலும், அவர்களுடைய முழுமையான செயற்பாடுகளை பெற்றுக்கொள்ளும் வகையிலும் இந்த அனுமதி பத்திரங்கள் அவர்களுக்கு ஏன் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் இந்த இடத்திலே வலியுறுத்தியிருந்தார். கடந்த காலங்களிலே யுத்தத்தினால் எவ்வாறு வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம் பாதிக்கப்பட்டிருந்தது, அவர்களுக்கு என்னென்ன வகையிலே சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், அதனால்தான் தாங்கள் இந்த சலுகைகளை முன்வைப்பதாகவும் இங்கே கௌரவ அமைச்சர் நிதியமைச்சர் அவர்களால் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இவற்றை கடந்து எனக்கு முன்னர் பேசிய நாட்டினுடைய கட்சியின் எதிர்கட்சியாக இருக்கின்ற பந்துல குணவர் கௌரவ பந்துல குணவர்தன் அவர்கள் பேசுகிற பொழுது சில விடயங்களை இங்கே குறிப்பிட்டார். யுத்தம் நடந்த காலங்களிலே இங்கே இருக்கின்றவர்கள் வரிகளை சேகரிப்பதற்காக வடக்கு கிழக்கிலே பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். யுத்தம் நடந்த காலங்களில் போனவர்கள் யாரும் திரும்பி வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல யுத்தம் நடந்தது ஒரு தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய காலத்தில், அங்கே மக்கள் சென்று எந்த காரியங்களையும் மாற்ற முடியாமல் இருந்ததாக அவர் ஏதோ ஒரு இந்த உலகத்திலே வாழாமல் வேற்று கிரகத்திலே இருந்து வந்தவர் போல தன்னுடைய கருத்துக்களை இந்த பாராளுமன்றத்திலே வைத்திருந்தார். நான் நினைக்கிறேன் அவர் உயர்கல்வி அமைச்சராகவும் கல்வி அமைச்சராகவும் இங்கு இருந்தார். அவரது வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இப்பொழுதும் அவருடைய பெயரிலே சில பெட்ரோல் நிலையங்கள் இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அவர் மன்னாருக்கும் வந்திருக்கிறார், ஆனால் சண்டைகள் நடந்த காலங்களிலும் அவர் வந்திருக்கிறார். இவ்வாறான ஒரு மனிதன் இந்த நாட்டிலே இருந்து தான் ஒரு வேற்று கிரகத்திலே இருந்து வந்தவர் போல வடகிழக்கிலே வாழ்ந்த மக்கள் மீதான அவருடைய உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் இந்த இடத்திலே தன்னுடைய பதிவுகளை அவர் மேற்கொண்டிருந்தார். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை நான் கேட்கிறேன், வடகிழக்கு மாகாணங்களில் அநேகமாக 1990 ஆண்டுக்கு பிற்பாடு பொருளாதார தடை என்ற ஒன்று விதிக்கப்பட்டிருந்ததை இந்த நாட்டிலே இப்பொழுது எத்தனை பேர் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள்? ஒரு பேட்டரிக்காக, ஒரு டார்ச் லைட்டை பத்த வைப்பதற்கான பேட்டரிக்காக கிழக்கிலும் வடக்கிலும் வாழ்ந்த மக்கள் எத்தனை நாட்கள் தங்களுடைய தெருக்களிலே திரிந்த காலங்கள் இருக்கின்றன. தங்களுடைய உடுபுடவைகளை தோய்த்து கொள்வதற்காக பனங்காய் களிகளையும் பன்னிச்சங்காய்களையும் தேடி திரிந்த காலங்களை அந்த மக்கள் மறக்கவில்லை. அதனை விட சாதாரண ஜாம் போத்தல்களில், சைக்கிள் டியூப்களிலே இருக்கிற அதனுடைய நாடாக்களை வைத்து விளக்குகள் கொளுத்தித்தான் அந்த காலத்திலே மாணவர்கள் அங்கே படித்தார்கள். நான் நினைக்கிறேன் இன்று இந்த சபையிலே கூட பார்வையாளர்களாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மேலதிக அரசாங்க அதிபர் உட்பட, திட்டமிடல் பணிப்பாளர் உட்பட இங்கே உதவி பணிப்பாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இதிலே பல பேர் அவ்வாறு அந்த ஜாம் விளக்குகளிலே படித்து இலங்கையினுடைய நிர்வாக சேவையில் இருந்து இலங்கையினுடைய திட்டமிடல் சேவை வரைக்கும் சித்தி பெற்று இந்த நாட்டினுடைய ஒரு பகுதியை ஆளுகின்ற சிறந்த நிர்வாகிகளாக தங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். இவ்வாறானவர்களெல்லாம் இருக்கிற இந்த சூழலில் எவ்வாறு அமைச்சருக்கு மட்டும் இந்த பார்வை தெரிந்ததென்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. நாட்டிலே ஒரு இனம் பொருளாதார தடை ரீதியாக அவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார்கள். 2008-2009 கூட யுத்தம் மிக மோசமாக நடைபெறுகிற பொழுது வடக்கு மாகாணத்தினுடைய மன்னார் மாவட்டத்தினுடைய மடுப்பகுதியில் இருந்தும் வவுனியாவினுடைய வடக்கு பகுதிகளிலிருந்தும் யாழ்ப்பாணத்தினுடைய வடமராட்சி கிழக்கில் இருந்தும் முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்கள் பூரணமாகவும் அந்த மக்கள் இடம்பெயர்ந்து ஒரு குறுகிய நிலப்பிரதேசத்துக்குள் கொண்டு செல்லப்பட்டார்கள். அவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட மக்களில் கிட்டத்தட்ட 420,000 மக்கள் இருந்ததாக அந்த கால பதிவுகள் குறிப்பிடுகின்றன. குறிப்பாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, 2007-2008 இருந்த இலங்கையினுடைய மத்திய வங்கி ஆண்டறிக்கையில் இருக்கிற சனத்தொகையின் விவரங்களையும் 2010 இருக்கிற சனத்தொகையினுடைய விவரங்களையும் அப்போதிருந்த பிபிசியினுடைய செய்தியாளர் பிரான்சிஸ் கரிசன் அவர்கள் ஆய்வு செய்திருந்தார். ஆய்வுகளின் அடிப்படையிலே அவர் கூட 40,000 மேற்பட்ட மக்களை காணவில்லை என குறிப்பிட்டிருந்தார். இதனைவிட மன்னார் ஆயர் ராயப்பு யோசப் அவர்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் சாட்சியம் அளிக்கிற பொழுது அவர் மிக தெளிவாக சொன்னார், 146,426 பேருக்கு மேற்பட்டவர்கள் அந்த காலத்தில் இருந்து மீண்டும் குடியேறுகிற பொழுது காணாமல் போயிருக்கிறார்கள். இவ்வாறான பதிவுகள் எல்லாம் இந்த நாட்டில் இருக்கிற பொழுது ஒரு முழு பூசணிக்காயை சோட்டுக்குள் புதைப்பது போல முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தாங்கள் வேறு உலகங்களிலிருந்து வந்தது போல செய்திகளை பரப்ப முனைவது உண்மைக்கு புறம்பான நிலைகள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இந்த இடத்திலே நான் ஒன்றை சொல்ல வேண்டும். அண்மைய நாட்களிலே பிரேசில் நாட்டில் இருந்த தூதுவர் இலங்கையினுடைய முன்னாள் வன்னிக்கான கட்டளை தளபதி ஜெகத் ஏசூரி அவர்கள் அந்த நாட்டில் இருந்து கடத்தப்பட்டிருக்கிறார் அல்லது செல்லுமாறு வற்புறுத்தப்பட்டிருக்கிறார் அல்லது அவர் அந்த நாட்டை விட்டு ஓடி வந்திருக்கிறார். காரணம், அவர் ஒரு இனப்படுகொலையாளி. இலங்கை என்கிற நாட்டிலே இருந்த தமிழர்கள் என்கிற ஒரு தேசிய இனத்தை அவர் பொஸ்பரஸ் குண்டுகளையும் அவர் கொத்து குண்டுகளையும் வீசி கொலை செய்தார் என்பதற்கான பல ஆதாரங்கள் இருக்கின்றன. இதனை அப்போதிருந்த இராணுவ தளபதி சரத் பொன்சேகா கூட அண்மையிலே நான் சாட்சியம் அளிக்க தயார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு சர்வதேச போர்க்குற்றவாளி இவ்வாறு உலகத்தில் இருப்பதை விட அவர் நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்த நீதியைத்தான் இன்று தமிழர்கள் கேட்கிறார்கள். உலகம்பூராக இருக்கிற தமிழர்கள், இந்த நாட்டிலே வாழுகிற தமிழர்களும் சரி, அவர்கள் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக, மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அந்த மனித நேயம் எங்கே பேணப்பட வேண்டும் என்பதற்காக தமிழர்கள் மீது, தமிழர்கள் என்கிற ஒரு தேசிய இனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு ஒரு தீர்வு, நியாயம், நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்கான குரல்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது ஒரு நியாயமானது. இந்த நியாயமான இந்த கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு ஜெகத் ஏசூரி அவர்கள் முன்வர வேண்டும். இது அப்பட்டமானது, யாருக்கும் தெரியாத ஒன்றல்ல. ஆனந்தபுரத்திலும் புதுக்குடியிருப்பிலும் ஒட்டிசுட்டானிலும் உடையார்கட்டிலும் சுதந்திரபுரத்திலும் முள்ளிவாய்க்காலிலும் தமிழர்கள் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள் என்பதற்கு உலகமே சாட்சிகளை வைத்திருக்கிறது. அங்கிருந்த 420,000 மக்கள் இவ்வாறு அடைபட்டிருந்த பொழுது வெறும் 70,000 பேருக்கு மட்டும்தான் உணவுகளை அப்பொழுது இருந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கமும் கோட்டபாயா என்கிற பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் உணவுப் பொருட்களை அனுப்பி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இருந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அலுவலகம், மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் பலாத்காரமாக வெளியேற்றப்பட்டார்கள். கிளிநொச்சியிலே இருந்த அலுவலகத்திலே நீங்கள் வெளியேற வேண்டாம், மனித உரிமைகள் அமைப்புகளே, ஐக்கிய நாடுகள் சபையே, மனித உரிமைகளுடைய உயர்ஸ்தானிகரே, நீங்கள் வெளியேற வேண்டாம் என்று மக்கள் தடுத்தார்கள், வழிமறித்தார்கள். இவற்றையெல்லாம் மீறி உலகத்தினுடைய மனித நேயங்களை எல்லாம் மறந்து இந்த உலக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், உலக பன்னாட்டு நிறுவனங்கள் அந்த மக்களை தவிக்க விட்டு வெளியேறியிருந்தார்கள். இது இந்த உலகத்திலே நடந்த மிகப்பெரிய 21ஆம் நூற்றாண்டிலே இந்த மண்ணிலே நடந்த ஒரு பெரிய மனித பேரவலத்தினுடைய சாட்சிகள் என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள், இங்கே யாரும் சிங்கள மக்கள் பாதிக்கப்படவில்லை. கௌரவ அமைச்சர்கள் இருக்கிறார்கள், நான் நீதியின்பால் பேசுகிறேன். காரணம், இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுடைய உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள். இதனை வேறு திசைகளுக்கு கொண்டு செல்லாதீர்கள். உண்மையை கண்டறிதல், நிலைமாறுகால நீதி பொறிமுறையின் அடிப்படையில் அந்த மக்களுக்கு நீதி கிடைத்தல், உண்மைகளை வெளிப்படுத்தல், அவர்களுக்கான தீர்வை வழங்குதல், இந்த விடயங்களிலே அரசாங்கம் 2015 ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஜெனீவாவிலே தன்னுடைய சம்மதங்களை வழங்கியிருந்தது. இதில் எந்த மாற்றமல்ல. ஆனால் இந்த 2 ஆண்டுகள் இந்த செப்டம்பர் முடிகிற பொழுது சரியாக 2 ஆண்டுகளை கடக்கிறது. 2015 செப்டம்பரில் நடந்த தீர்மானங்களை இங்கிருக்கின்ற இன்றைய நிதியமைச்சர் முன்னாள் வெளிநாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் ஒத்துக்கொண்டிருந்தார். அதிலே மிக தெளிவாக 30வது அத்தியாயம் பந்தி 30 குறிப்பிடுகிறது, வெளிநாட்டு ராஜதந்திரிகள், வெளிநாட்டு நீதிவான்கள், வெளிநாட்டில் இருக்கின்ற சட்டவாளர்கள் இந்த விசாரணைகளிலே பங்கு கொள்வதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம். இதனை அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்று வரை இந்த நாட்டில் எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அண்மையிலே நடைபெற்ற 2 நாட்களுக்கு முதல் இலங்கை சுதந்திர கட்சியினுடைய, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய மாநாட்டில் கூட இந்த நாட்டினுடைய அதியுத்தம ஜனாதிபதி அவர்கள், நாங்கள் மரியாதை வைத்திருக்கின்ற தமிழர்கள் கௌரவமாக தெரிவு செய்த மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் கூட, நான் எந்த ஒரு இராணுவ தளபதியையும் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று தன் மக்களுக்காக அவர் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சு தன் மக்களுக்குரியது. ஆனால் இந்த நாட்டில் இன்னொரு மக்கள் இனம் அவருடைய தலைமைக்கு கீழே இருக்கிறது. அவர்கள் பிரிவினைக்கப்பால் இந்த நாட்டில் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை கேட்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக நான் என்ன சொல்ல இருக்கிறேன் என்ற செய்தியை ஏன் அவரால் அந்த மாநாட்டில் சொல்ல முடியவில்லை? ஆகவே தான் நான் கேட்கிறேன், கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இந்த நாட்டிலே இன்னும் இனவாதம் பிரியோடி போயிருக்கிறது. இந்த நாட்டிலே இன்னும் இனவாதத்தினுடைய அடிவேர்கள் அறுக்கப்படவில்லை. இந்த நாட்டிலே இன்னும் அந்த இனவாதத்தின் ஆணி வேர்கள் மிக ஆழமாகவே சென்று கொண்டிருக்கிறது. இதிலே மாற்றங்களை காண முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் குடியேற்றங்களை இப்பொழுதும் செய்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் சிங்கள ஊழியர்களை தமிழ் பிரதேசங்களில் நியமனம் செய்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான இதய சுத்தியோடான சில விடயங்களை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் திராணியற்று நிற்கிறது. இவை இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நாட்டிலே முடியவில்லை. நாங்கள் இன்றைய அரசாங்கம் மத்திய வங்கியினுடைய சில திட்டங்களையும் வாகன போமீட்டுகள் வழங்குவது தொடர்பான விடயங்களையும் சொல்லுகிற பொழுது நான் கேட்கிறேன், இந்த இடத்திலே முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தன் அவர்கள் குறிப்பிட்டது போல, பிரபாகரனுடைய காலத்திலே வடக்கிலும் கிழக்கிலும் கஞ்சாவை யாராவது கண்டிருப்பார்களா? கௌரவ அமைச்சர்களே, இந்த நாட்டினுடைய தலைவர்களே, நான் கேட்கிறேன், நீங்கள் வரலாற்றை பதிவு செய்ய முடியுமா? பிரபாகரன் ஆட்சி புரிந்த காலத்தில் வடக்கிலும் கிழக்கிலும் கஞ்சா இருந்ததா? அல்லது பிரபாகரனுடைய காலத்திலே வடக்கிலும் கிழக்கிலும் அந்த மக்கள் இரவிலே தாங்கள் தெருக்களிலே திரிவதற்கு பயந்தார்களா? அல்லது அந்த காலத்திலே, அந்த மக்கள் வாழுகிற காலத்திலே யாராவது பட்டதாரிகள் உண்ணாவிரதம் இருந்தார்களா? அல்லது வடக்கிலும் கிழக்கிலும் பிரபாகரனுடைய காலத்திலே வாழ்வெட்டு கலாச்சாரம் இருந்ததா? அந்த காலத்திலே வேலை இல்லாத இளைஞர்கள் இருந்தார்களா? எல்லாவற்றுக்குமே ஒரு தீர்வு இருந்தது, ஒரு திட்டம் இருந்தது, அவர்களிடம் ஒரு தூரநோக்கு பார்வை இருந்தது, இந்த நாட்டினுடைய சரியான ஒரு சிந்தனை அவர்களிடம் இருந்தது. இவற்றையெல்லாம் கடந்துதான் நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கின்ற சில அமைச்சர்கள் கூட அந்த காலத்திலே அவருடைய நிர்வாகத்தை புகழ்ந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட சிலர் புகழ்ந்து கொள்கிறார்கள். இவ்வாறான இந்த சூழலில் வாழ்ந்தவர்களை இப்பொழுது ஏதோ ஒரு மாற்று நிலைமைகளில் சொல்லுவது இன்னும் இன்னும் இந்த நாட்டினுடைய சிந்தனை போக்குகளில் மாற்றங்களை கொண்டு வரவில்லை என்பதைத்தான் அது காட்டி நிற்கின்றது. குறிப்பாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இந்த நாட்டிலே காணாமல் போனவர்கள் என்ற ஒரு தொகுதி இருக்கிறார்கள். நாங்கள் இவ்வளவு பேர் இந்த நாட்டில் இருக்கிறோம். நாளைக்கு கிளிநொச்சியிலே காணாமல் போன உறவுகள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக போராட, எங்களிடம் ஒப்படையுங்கள் என்று போராட வெளிக்கிட்டு நாளைய தினம் 200வது நாளை எட்டுகிறது. இதனை 200 நாட்கள் என்பது ஒரு தகர பந்தல்களுக்குள் அந்த மழையிலும் வெயிலிலும் அவர்கள் தொடர்ந்து இருந்திருக்கிறார்களே. ஒரு மனிதனால் 200 நாட்கள் ஒரு பந்தலிலே இருந்து போராட முடியுமா? சிந்தியுங்கள், இது சிந்திக்கப்பட வேண்டியது. இந்த நாட்டிலே நாளைய தினம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய மாமனுக்காக போராடத் தொடங்கிய அவர்களை காட்டுங்கள், அவருடைய விடுதலை செய்யுங்கள், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் என்று அவர்கள் கேட்கின்ற அந்த உண்மையான ஒரு ஜனநாயக வழி போராட்டத்தை தொடங்கிய நாளைய நாள் 200வது நாள் கிளிநொச்சியிலே. இதே போலதான் மருதங்கேணியிலும் முல்லைத்தீவிலும் திருவோணமலையிலும் வவுனியாவிலும் இந்த மக்கள் இருக்கிறார்கள். இதனை பற்றி யார் இந்த நாட்டில் சிந்திக்க முடிகிறது? யாரிடம் இவர்கள் ஒப்படைக்கப்பட்டார்கள்? இவர்கள் யாரிடம் கைது செய்யப்பட்டார்கள்? கண்கண்ட சாட்சியம், இவர்களை கணவன்மார்களை மனைவிமார்கள் இராணுவத்திடம் ஒப்படைத்தார்கள். நேரடியாக ஐ விட்னஸ் இவர்கள். தன்னுடைய பிள்ளைகளை தாய் தந்தையர்கள் ஒப்படைத்தார்கள். இதனைத்தான் அண்மையிலே சரத் பொன்சேகா அவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு சரணடைந்தவர்களை, இவ்வாறு எங்களிடம் வந்தவர்களை நான் வன்னியினுடைய கட்டளை தளபதியாக இருந்த ஜெகத் ஜெயசூரியவருடன் கையளித்திருக்கிறேன். அவர் சில வேளைகளில் அவர்களை இன்னும் செய்திருக்கலாம் என்று அவர் குறிப்பிடுகிறார் என்றால் இந்த நாட்டில் என்ன நடந்திருக்கிறது? இதேபோல சிறைச்சாலைகளிலே இருக்கின்ற உறவுகள், இந்த நாடு ஒரு கௌரவமான நாடாக இருக்கிற பொழுது, ஜனநாயகத்தை விரும்புகிற பொழுது, இந்த நாட்டிலே நல்லாட்சி நடக்கிற பொழுது, இங்கே நான் நினைக்கிறேன் மீள்குடியேற்ற அமைச்சர் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். பல தடவைகள் இந்த பாராளுமன்ற சபையிலே அவரும் குறிப்பிட்டிருந்தார்கள், நாங்கள் இந்த சிறை கைதிகளை, அரசியல் கைதிகளை விடுதலை செய்கிறோம் என்று. ஆனால் இதுவரை அந்த அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படாமல் பல பேர் இருக்கிறார்கள்.
சுவாமிநாதன் நமத்துமா,
உன்னை வெள்ளிக்கிழமை எங்களுடைய அட்டர்னி ஜெனரலை சந்தித்து இதை பற்றி நான் விவகாரம் பேசியுள்ளேன். அவர் கூறிய விவரம் என்னவென்றால், அங்கு 72 கைதிகள் இருக்கின்றன. அந்த 72 கைதிகளுக்கும் சட்டபூர்வமாக அவர்களுக்கு தாக்கல் செய்திருக்கின்றது. அந்த விடயத்தை நாளுக்கு நாள் அந்த சட்ட கேட்டு அந்த அவைகளை முடிப்பதற்கு அவர் உத்தேசித்திருக்கிறார் என்பதை நான் கூற விரும்புகின்றேன் இந்த சபையிலே.
நன்றி. கௌரவ அமைச்சர் அவர்களை, நீங்கள் குறிப்பிடுவ இப்படி பல தடவைகள் பாராளுமன்றத்திலே நாங்கள் நான்கோடு உங்களுக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட கோபம் இல்லையா? ஐயா, அப்படி
நான் என்ன கூறுவதென்றால், எனக்கும் உங்களுக்கு
உங்களுக்கும் இல்லை, எங்களுக்கும் இல்லை. அதனுடைய நாங்கள் அப்படி பார்க்க இல்லை. ஆனால்
நான் செய்ய வேண்டிய
எங்களுக்கு இருக்கிற அதே
இல்லை, மன்னிக்கணும், இந்த சபையில் நான் சமர்ப்பிப்பது என்னவென்றால், நான் செய்ய வேண்டிய கடமையை நான் போன வெள்ளிக்கிழமை அவருடன் கலந்தாலோசித்து அவருடைய காரியாலயத்துக்கு சென்று நான் கருத்தேன்.
ஆண்டவன் கருணை உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். நீங்கள் செய்கிற கடமைகளை சரியாக செய்யுங்கள், பலனை எதிர்பார்க்காதீர்கள். ஆனால் அந்த கடமையை செய்கிற உங்களிடம் தான் நான், உங்களிடம் தானே நாங்கள், நீங்கள் தானே அதற்குரிய அமைச்சர், நாங்கள் உங்களிடம் தானே கேட்க முடியும். ஆகவே தான் பல தடவைகள் இந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் அந்த வாக்குறுதிகளை தந்திருக்கிறீர்கள். நான் அதைத்தான் குறிப்பிடுகிறேன்.
இப்பொழுது அவர் என்ன கூறினார் என்றால், நாளுக்கு நாள், அதாவது அந்த வழக்குகளை ஒவ்வொரு நாளும் கேட்டு தவணையும் 2 கிழமைக்கு மேல் தவணை கொடுக்க மாட்டார் என்பதையும் அவர் உறுதியாக கூறியிருக்கிறார்.
சரி, நன்றிகள். 1987 இவ்வாறு பல இளைஞர்கள் சிறையில் இருக்கிற பொழுதுதான் இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்பட்டது. அப்பொழுது இருந்த பல்வேறுபட்ட விடுதலை இயக்கங்களை சார்ந்தவர்கள் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார்கள். இன்று கூட பல பேர் புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் வெளியிலே வந்தவர்களுக்கும் பாதுகாப்பில்லை, இருக்கின்ற அரசியல் கைதிகளுக்கும் இந்த நாட்டிலே ஒரு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு கூட அவர்கள் விடுதலை செய்வதற்கான தயார் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. இதுவரை அவர்கள் விடுதலை செய்யப்படாமல் இருப்பதுதான் மிக மிக ஆபத்தானது. நான் இங்கே குறிப்பிட்டதே இந்த காணாமல் போனவர்களுடைய நிலைமையிலே கௌரவ அமைச்சர் அவர்களை உங்களுக்கும் உங்களுடைய கணத்துக்கு தருகிறேன். மிக முக்கியமாக இந்த கிளிநொச்சியிலே நாளை 200வது நாளை எட்டுகிற பொழுது இதுவரை 4 தாய்மார்கள்,
1 minute more.
ஓகே, இதுவரை 4 தாய்மார்கள், மிக முக்கியமாக துரைசிங்கம் ஈஸ்வரி, ஆனந்தபுரம் கிளிநொச்சியைச் சேர்ந்த இவருடைய மகன் காணாமல் போயிருந்தார். இவர் இந்த நாட்கள் 200 நாட்களிலே கடந்த 23/6/2017 அன்று இறந்து விட்டார். இவ்வாறு போராடி இறந்திருக்கிறார். இவரை விட உருத்ராதேவி ஈஸ்வரன், உதயநகர் கிளிநொச்சியைச் சேர்ந்தவர், இவருடைய மகன் காணாமல் போயிருக்கிறார். இவர் கடந்த 31/8/2017 ஒரு கிழமைக்கு முதல் அவர் இருந்து காலமாகிவிட்டார். அதே போல அடைக்கலம் கீர்த்திகா என்கிற ஒரு 16 மாணவி தன்னுடைய மாமாவுக்காக போராடி இருந்தார், அவர் இறந்திருக்கிறார். திருவியாரைச் சேர்ந்த மகேந்தர் ராஜா என்பவர் இவ்வாறு போராடி இந்த 200 நாட்களுக்குள் 4 அந்த பந்தலுக்குள்ளே இறந்திருக்கிறார்கள். தயவு செய்து இதை கவனத்தில் எடுங்கள். பிள்ளைகள் காணாமல் போயிருக்கிறார்கள், பிள்ளைகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளை ஒப்படைத்தவர்கள் இன்று அந்த தகரக்கொடல்களுக்குள் இருந்து தங்களை மாய்த்து கொள்கிறார்கள். இந்த கண்ணீர் இந்த நாட்டை நிம்மதியாக இருக்க விடாது. இதைத்தான் நான் மிக தெளிவாக உங்களிடம் பலமுறை குறிப்பிடுகிறேன்.
என்னுடைய அரசியலிலே இல்லை, அதாவது அது உண்மையாக ஜஸ்டிஸ் மினிஸ்டரிங்களில் தான் இருக்கின்றது. அவர்களுடைய சார்பிலே தான் அதில் பேச வேண்டியது. மற்றும் நான் கூறியது என்னவென்றால், கொட்டில்களிலே வாழும் மக்களுக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுப்பதற்காக நாங்கள் முன்வரும் பொழுது உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கின்றன. மன்னிக்கொண்டு நான் இதை நான் சொல்றது
என்ன, கொண்டு போறீங்க
முள்ளத்தீவில.
நீங்கள் முதல் பொறுத்து வீட்டு கதையை, நாங்கள் புறம்பா கதை
பொறுத்து வீட்டு கதை இல்லை, பொறுத்து வீட்டு கதை பற்றி
பொறுத்து வீட்டு கதை. நாங்கள் அது இரும்பு ஐயா, அது வீடு இல்லை, அது இரும்பு கூடு. அது வந்து நான் கிளி தான் அடைக்கிறது அங்க.
சரி,
குருவியல் கிளியல் குரங்குகளை தான் அடைக்கிறது.
சரி,
மனுஷரே அதுக்கு விரல இல்ல. நானும் நீங்களும் இதுல வீணாக நாங்கள் வாதம் புரிவதை விட உங்களிடம் தயவு செய்து கேட்பது என்னென்றால், தயவு செய்து சரி உங்களிடம் அந்த காணாமல் போனவருடைய விடயம் உங்களுடைய கட்டக்கறி உங்களுடைய அரசியலுக்குள் இல்லை, அதனை மற்றவர்கள் தான் சொல்ல வேண்டும் என்றால் நான் கேட்கிறேன். அதைத்தான் இவ்வாறு நாலு பேர் இறந்திருக்கிறார்கள். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த மக்கள் பிள்ளைகளையும் பலி கொடுத்திருக்கிறார்கள், அவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். இன்று அந்த தாய்மார்கள் குடும்பம் ஒவ்வொருத்தராக இறந்து கொண்டிருக்கிறார்கள். இது மிக ஒரு மிக மிக அபாண்டமான ஒரு அவலமான நிகழ்வு. இதற்கு இந்த நாட்டில் ஏன் நீதி இல்லை? இந்த கண்ணீருக்கு யார் பதில் சொல்வது? இதனைத்தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டு கேட்கிறேன். மிக மிக முக்கியமாக இதுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த நீதியை வழங்குவதற்கு இந்த நாட்டிலே முதல் எல்லோரும் சிந்தியுங்கள். அதனை சிந்திக்கிற பொழுதுதான் விடிவு சரியானதாக அமையும் என குறிப்பிட்டு நிறைவு செய்கின்றேன்.
தேங்க்யூ. ஹானரபிள் டாக்டர் அரசத சில்வா.
ගරු සභාපතිතුමනි, අද මේ පාර්ලිමේන්තුවේ මේ 2006 අංක 12 දාන්න මුද්‍රගාසු විශේෂ විධිවිධාන පනතේ පස්වෙනි වගන්තිය අර්ථයේ නියෝගයත් මේ අතිවිශේෂ ගැසට් නිවේදනයත් මේ විවාද කරන වෙලාවේ විනාඩි කිහිපයක් කතා කරන්න අවස්ථාව ලබා දීම ගැන ස්තුතිවන්ත වෙනවා. මට කියන්න තියෙන්නේ අද මේ වැඩපිළිවෙල ඉස්සරහට යන අතරවාරයේදී අපි 2015 ආණ්ඩුව ගත්ත අවස්ථාවේදී කිව්වා අපි රැකියා දසලක්ෂයක් නිර්මාණය කරන්න වැඩපිළිවෙලක් සකස් කරනවා කියලා. ගරු සභාපතිතුමනි, මම මේ අවස්ථාවේදී ඉතාමත්ම වගකීමෙන් කියන්න කැමති 2015 අපි රජය බාරගත්ත අවස්ථාවේ ඉඳලා දැන් වෙනකොට රැකියා 430,000ක් බිහිවෙලා තියෙන බව ජනසංඛ්‍යා හා ඒ සංඛ්‍යා ලේකන දෙපාර්තමේන්තුවෙන් මේ ඔෆිෂලි ඉදිරිපත් කළා තියෙනවා. ඉතින් මම හිතන්නේ මේ වැඩපිළිවෙල විවේචනයට ලක් කරපු අපේ ගරු සහෝදර විපක්ෂ මන්ත්‍රීතුමන්ලටත් පෙන්ල දෙන්න ඕනේ වැඩපිළිවෙල සාර්ථකයි. එතකොට 2015 පළවෙනි කාර්තුවේ ඉඳලා 2017 පළවෙනි කාර්තුව වෙනකම් රැකියා 87,367ක්, 168,861ක් සහ 260,276ක් අපේ ආර්ථිකයේ නිර්මාණය වෙලා තියෙනවා. එතකොට මේවා දේශපාලන වේදිකාවල කියන කතා නෙමෙයි. මම ඉතාමත්ම වගකීමකින් මේ ගරු සභාවේ ඉදිරිපත් කරන්නේ ඒ ජනසංඛ්‍යා ලේකන දෙපාර්තමේන්තුව විසින් ඉදිරිපත් කරලා තියෙන දත්ත. එතකොට මේ අපේ අලුත් ආණ්ඩුවේ ආර්ථික වැඩපිළිවෙල අර සාමාන්‍ය මිනිස්යාගේ රැකියාවක් ලබා ගන්න ඉවහල් වෙලා තියෙනවා. එක පැත්තකින් අපි රජයේ වැඩ කරන සියලුම සේවකයන්ගේ පඩි රුපියල් 10,000කින් වැඩි කරා. අනිත් පැත්තෙන් අපි පුද්ගලික අංශයේ වැඩ කරන සේවකයන්ගේ පඩි 2,500කින් වැඩි කරන්න කටයුතු කරා. ඊළඟට සියලුම විශ්‍රාම වැටුප් ගන්න ඒ අම්මලා තාත්තලාගේ විශ්‍රාම වැටුප වැඩි කරා. ඊළඟට සමෘද්ධිය රුපියල් බිලියන 15 ඉඳලා රුපියල් බිලියන 40 වෙනකම් වැඩි කරා. නමුත් විවේචන ඉදිරිපත් කරා, කෝ ඕගොල්ලෝ කිව්වා නේද රැකියා දසලක්ෂයක් දෙනවා, රැකියා දසලක්ෂයක් දෙනවා තියා රැකියා ලක්ෂ ගාන කඩු වෙලයි කියලා. ඉතින් එහෙම කියපු කට්ටියට අපි මේ අවස්ථාවේදී අභියෝග කරනවා, කරුණාකරලා ගිහිල්ලා බලන්න ජනසංඛ්‍යා ලේකන දෙපාර්තමේන්තුව මගින් ඉදිරිපත් කළ තියෙන නවතම දත්ත රැකියා ලක්ෂ 4කට එහා පැත්තෙන් මේ ආණ්ඩුවෙන් බිහි වෙලා තියෙනවා. ඇත්ත වශයෙන්ම එතකොට අපිට ඉදිරි අවුරුදු 3 බිහි කරන්න වෙලා තියෙන රැකියා ලක්ෂ 6යි. ඒ කියන්නේ වැඩපිළිවෙල ඉස්සරහට යන බව දත්ත වලින් සනාථ වෙලා තියෙනවා. එතකොට දැන් අපි මේ සංඛ්‍යා ලේකන දෙපාර්තමේන්තුවේ අධ්‍යක්ෂ ජෙනරාල්වරයාට කිව්වා කරුණාකරලා අපිට මේක පැහැදිලි කරන්න කොතනද මොන දිස්ත්‍රික්කවලද මොන ශේත්‍රවලද ගැහැණුන්ට කොහොමද පිරිමින්ට කොහොමද වයස අනුපාතයන්ට අනුව කොහොමද මේ රැකියා
හාර් ලක්ෂ තිස්දාහ බිහි වෙලා තියෙන කියලා. ඉතින් අපි බලාපොරොත්තු වෙනවා හෙට අනිදා වෙනකොට ඒක සියලුම රටේ ජනතාවට දැනගන්න පුළුවන් වෙන විදිහට ඒ දත්තත් ඉදිරිපත් කරાવી. අද රටේ නීතියක් අපි ගෙනල්ලා තියෙනවා තොරතුරු දැනගැනීමේ නීතිය ඕන පුද්ගලයෙක්ට ජනසංඛ්‍යා ලේකන දෙපාර්තමේන්තුවට තොරතුරු දැනගැනීමේ අයිතිවාසිකම යටතේ ලියලා අහන්න පුළුවන් මේ අලුත් යහපාලන ආණ්ඩුවෙන් කොච්චර රැකියා බිහි වෙලා තියෙනවද කියලා. ඉතින් ඒ නිසා නිකන් තැන් තැන්වල ගිහිල්ලා විවේචන ඉදිරිපත් කරනවට වඩා වැදගත් දේ තමයි ඒ ඇත්ත ඇති සැටියෙන් සාකච්ඡා කරන්න. දැන් අපිට ඉස්සරහට යන්න ඕන වෙලා තියෙනවා. අපේ ගරු මංගල සමරුවේ ඇමතුමා අද මේ විශේෂ විධිවිධාන ගෙනල්ලා තියෙනවා. එතුමා ඉතාමත්ම හොඳ වැඩපිළිවෙලක් ඉස්සරහට අරගෙන යනවා. එතුමත් එක්ක වැඩ කරන්න අපි හරිම ආසාවෙන් ඕනකමින් වැඩ කරනවා. අපි දැන් සවුන්ද ඉදිරිපත් කරා විෂන් 2025 කියලා ඊළඟ අවුරුදු 8ට අපි කොහොමද මේ සම්මුතිවාදී ආණ්ඩුව හරහා මේ රට දියුණු කරන්න කියලා ඊළඟ අවුරුදු 3ට මොකද්ද තියෙන ආර්ථික ප්‍රතිපත්තිය මොකද්ද කියලා අපි මේ සමරි එකක් හැටියට ඉදිරිපත් කරා. ඊළඟට ඔක්තෝබර් මාසේ මේ සමරි එක අපි දීර්ඝ වශයෙන් ඩීටේල් කරලා ස්පෙසිෆිකලි මොනවද කරන්නේ ටයිම් ලයින්ස් එක ඉදිරිපත් කරනවා. හෙට මම මේ සම්බන්ධයෙන් දීර්ඝව සාකච්ඡා කරන්න බලාපොරොත්තු වෙන නිසා අද මෙතන සාකච්ඡා කරන්නේ නැහැ. නමුත් මේ විෂන් එකට අනුව අපි බජට් එකට කලින් ආර්ථික ප්‍රතිපත්තිය ඉදිරිපත් කරනවා. ඒකට අනුව මංගල සමරවීර ගරු ඇමතුමාගේ බජට් එක හැදෙනවා. එතකොට මේ ප්‍රතිපත්තිය මේ වැඩ පටන් අරන් මිනිස්සු අහනවානේ අවුරුදු දෙකක් තිස්සේ මොනවද කරේ කියලා. එතකොට රැකියා ලක්ෂ හතරක් උත්පාදනය කරන එක දෙයක් නෙමෙයිද මේ රටේ මිනිස්සුන්ගෙන් අහන්න ඕන? ඒවට නෙමෙයිද මේ රජයට ඡන්දේ දී මේ කට්ටියට ඡන්දේ දීලා මේ රජය පත් කරේ? එතකොට අපිට දැන් අවශ්‍ය වෙලා තියෙන්නේ මේ රැකියා තවදුරටත් උත්පාදනය වෙන විදිහේ ආර්ථික ආයෝජන ලබා ගන්න පුළුවන් වෙන විදිහට පුද්ගලික අංශයට තවදුරටත් ශක්තිමත්ව මේ රටේ තරඟකාරී විදියට වැඩ කරන්න පුළුවන් වෙන විදියට ඒ ආර්ථිකයක් සකස් කරන්න. ඉතින් ගරු සභාපතිතුමනි, මට මේ වැදගත් කාරණාව මේ ගරු සභාවේ ඉස්සෙල්ලාම මේ කියන්න ලැබීම ලොකු සතුටක්. මොකද මං හිතන්නේ විපක්ෂයේ කට්ටිය දැන් කලබල වේවි. මොකද්ද මේ බොරු දත්තයක් දුන්නද? එහෙමත් නැත්නම් මොකද්ද මේ හදලා කිව්වද? ගහෙන් කැඩුවද කියලා. ඉතින් ඒ නිසා තොරතුරු දැනගන්නේ මේ පාර්ථ මං කිව්ව නැවතත් ඒක අහලා ඕන කෙනෙක්ට අහලා දැනගන්න පුළුවන්. ඉතින් මට එපමණයි මේ අවස්ථාවේදී කියන්න ලැබෙන්නේ. මේ බොහොම ස්තුතියි.
ස්තුතියි.